ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வானொலி பெட்டிக்கிற்கு குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழிசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 2019ஆம் ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் முகப்பு திருக்குறளோடு இங்கே இருக்கின்றார். லக்வன் வணக்கம்.
வணக்கம் ஷான்.
சொல்லுங்கள், உங்களுடைய முகப்பு திருக்குறளை எமது நேர்கள்.
இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் அதிகாரம் பழமை என்னும் அதிகாரத்திலிருந்து வருகிறது. பழமை என்னும் அதிகாரத்தில் 801 குறளாக அமைந்திருக்கிறது இந்த குறள். பழமை எனப்படுவது யாதுனேன் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. அதாவது பழமை என்னும் தொடர்பின் தன்மை யாது என்றால், அது உண்டாக்கிய உரிமை தொடர்பை எதுவும் சிதைத்து விடாமல் காத்து வரும் நல்ல நட்பாகும் என்று தெரிவிக்கிறார் திருவள்ள பெருந்தகை. அதாவது பழமை எனப்படுவது யாதினேன் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. இது உங்களுக்கு இப்போ நடந்து வரும் பேச்சுக்களில் சமஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என்ற ஒரு யூடியூப்ல போயிட்டு இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு?
அப்படியா?
ஆமா ஆமா,
சொல்லுங்கள் அந்த கருத்துக்களை.
அதுல பழமையானது எந்த மொழி அப்படின்னு ஒரு வாதிட்டு இருக்கிறாங்க மக்கள். பழமை என்பது என்ன என்று திருவள்ளுவர் கூறும்பொழுது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பழமை என்பது அது உண்டாகிய உரிமை தொடர்பை எதுவும் சிதைத்து விடாமல் இருந்தால் அதுவே பழமை என்று கூறுகிறார். அதைத்தான் நாமும் தெரிவிக்கிறோம் இல்லையா?
ஆமாம். அப்படி பார்க்க போனால் எங்களுடைய தமிழ் மொழியை பொறுத்தவரையிலே பல மாறுதல்கள் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா?
ஆமாம். இருந்தாலும் பழமையை மறக்கக்கூடாது. சங்க இலக்கியங்கள் எல்லாம் பழமையை தான் கூறுகின்றன. இருந்தாலும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் சச்சரவும் பேச்சும் உரைகளும் நமக்கு நல்ல ஒரு அறிவுத்திறனை கொடுக்கும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்ததாக
இன்னொரு திருக்குறளை பார்க்கலாமா?
சொல்லுங்கள்.
அது நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை மற்ற அதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன். அப்பா பாருங்க, நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை மற்ற அதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன். அதாவது நட்புக்கு உறுப்பாவது நெருக்கமாக பொருந்தும் உரிமை தன்மையாகும். அப்படிப்பட்ட உரிமைத்தன்மைக்கு இலக்கணமாக நடத்தல் சான்றோரது கடமை என்று தெரிவிக்கிறார் திருவள்ளுவர். நட்புக்கு உறுப்பாவது நெருக்கமாக பொருந்தும் உரிமைத்தன்மை ஆகும். அப்படிப்பட்ட உரிமைத்தன்மைக்கு இலக்கணமாக நடத்தல் சான்றோரது கடமை. அதாவது நட்பிற்கு உறுப்பு கெழுத்தகைமை மற்றதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன்.
ஆமாம் லக்வன், நல்ல நண்பர்கள் உரிமையோடு பழகுகின்றதை நாங்கள் நடைமுறையிலே பார்த்திருக்கின்றோம். அந்த நல்ல நண்பர்கள் உரிமையோடு பழகுகின்ற போது அவர்கள் அந்த நட்புக்கு எந்த கெடுதலும் வராத வகையிலே பார்த்துக் கொள்வ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த திருக்குறளை முன்வைத்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியிலே என்ன உங்களுடைய கருத்தாக இந்த காலை விலைக்கு கொடுக்க இருக்கிறீர்கள்?
இன்று நாம் பேச்சுக்களை பற்றி சிறிது ஆராயலாம் என்று இருக்கேன். நீங்க நினைக்கிறீங்க பேச்சுக்களை பற்றி?
பேச்சுக்கள் என்று நீங்கள் எதற்றை கருதுகிறீர்கள்?
பேச்சுக்கலை, அதாவது ஆங்கிலத்தில் இப்பொழுது சொல்வேந்தர் மன்றம் என்றெல்லாம் வைத்திருக்கிறோம். அதாவது ஸ்டோஸ் மாஸ்டர்ஸ் கிளப் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை பற்றிய ஒரு செய்தி துணுக்கு எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதை சற்று பகிரலாம் என்று நினைக்கிறேன். செய்யலாமா?
சொல்லுங்கள்.
இன்று மேற்கத்திய நூல்கள் மேடையில் பேசுவது பற்றி சுருக்கு வழிகளையும் குறுக்கு வழிகளையும் தாங்கிய வண்ணம் நம் புத்தக கடைகளில் நிரம்பி வழிகின்றன. நம்மவர்களும் அவற்றின் அடியொற்றி நிறைய உதாரணங்களுடன் எழுதி தள்ளுகிறார்கள். விரும்பாதவர்களும் பகைவர்களும் கூட மயங்கி கேட்கும்படி இருப்பதே சிறந்த சொற்பொழிவு என்று வள்ளுவர் பகர்கின்றார் கூறுகின்றார். இதை பாருங்களேன். சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல், நவின்றோர்க்கு இனிமை, நல்ல சொற்களை உபயோகித்தல், ஓசை நயம், ஆழமான கருத்துக்கள், காரண காரியம் முறைப்படி வைத்தல், உயர்ந்தோர் வழக்கத்தோடு ஒழுகுதல், சிறந்த பொருளை தருதல், விளங்கிய உதாரணம் தருதல் என நன்னூலில் பவணந்தி முனிவர் கூறிய 10 இலக்கணங்கள் நூல்களுக்கு மட்டுமல்ல நல்ல பேச்சுக்கும் பொருந்தும். குன்ற கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், மாறு கொள கூறல், வழு உச்சொற்புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்நிறுதல், நின்று பயன் இன்மை ஆகிய 10 குற்றங்களும் இல்லாமல் பேசுவதே சிறந்த பேச்சாக இருக்கிறது. இந்த இலக்கணங்கள் தெரியாமலும் சிறப்பாக பேசுபவர்கள் உண்டு. தாங்கள் சிறப்பாக பேசுகிறோம் என்கின்ற மமதையே இல்லாமல் நயம்பட பேசுபவர்கள் அவர்கள். எதிரே இருப்பவர்கள் தலையாட்டுவதிலும் கண்களை வியப்பால் விரிப்பதிலும் மகிழ்ச்சியுடன் நோக்குவதிலும் ஆர்வத்துடன் கவனிப்பதிலும் இருந்தே நம் பேச்சு போய் சேருகிறதா என நமக்கு தெரிந்துவிடும். நீங்கள் பார்த்திருக்கீர்களா, பேசும்பொழுது மக்கள் நன்றாக கவனிப்பார்கள், ஆனால் கவனம் வேறெங்கோ இருக்கும். அதை பார்த்திருக்கீங்களா?
உண்மையிலேயே அதை பார்த்திருக்கின்றேன். அவருடைய முகம் மாத்திரம்தான் அந்த பேச்சாளரை நோக்கியதாக இருக்கலாம். அவருடைய உள்ளார்ந்த சிந்தனைகள் எல்லாம் வேறெங்கோ தொலைத்துவிட்டவர்களாக இருக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் ஈவன் நாங்கள் கூட அவ்வாறு நிலையிலே பல தடவைகள் இருந்திருக்கின்றோம்.
இந்த நிலையில் தான் பேச்சுக்களை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேடையில் தான் இன்று இல்லை, சாதாரணமாக நண்பர்களிடம் பேசும்போது கூட தேவையில்லாதவற்றை தவிர்த்து சுருங்க சொல்லி எளிமையான இனிமையான சொற்களால் உரையாடலை அமைப்பது நம்மை நண்பர்கள் நாடி வர செய்யும். சாதாரணமாக சம்பாஷணைகளில், அதாவது பேச்சு வழக்குகளில் இனிமையாக பேசுபவர்கள் மேடையிலும் நன்றாக பேசுவார்கள். ஹிட்லர் தன்னுடைய எனது போராட்டம் நூலில் பிரசங்கங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சிலர் பாமரர்களுக்கு மட்டுமே பேசுவார்கள், சிலர் பண்டிதர்களுக்கு மட்டுமே பேசுவார்கள், இரு சாராரும் ஏற்றுக்கொள்ளும்படி அற்புதமாக பேசுபவர்கள் ஒரு சிலரே, அவர்களுடைய சொற்களே மந்திர சொற்களாக மக்கள் மனத்தில் எழுதப்படுகின்றன என்று குறிப்பிடுகிறார்.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே சுவாமி விவேகானந்தருடைய சிக்காகோ பேருடைய பற்றியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சொற்பொழிவு சர்வதேச ரீதியிலே பேசப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல
விரும்புகிறீர்கள்? அந்த பேச்சை நீங்கள் நினைச்சாலே நமக்கு மெய்சிலிருக்க கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே சகோதர சகோதரிகளே என்றுதான் ஆரம்பித்தார் இல்லைங்களா?
ஆமாம்,
நம்ம பொதுவாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி சொல்லுவாங்க. அவர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று தொடங்கினார் சிக்காகோவிலே. அதை உலகிற்கு நல்ல அறிமுகப்படுத்தியது. இந்திய நாட்டிற்கும் மற்றபடி இந்து சமயத்திற்கும் அவர் நல்ல தொண்டாற்றி இருக்கிறார் என்பது நல்லா நன்றாக விளங்குறது இல்லையா?
ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த
முறையாக பாருங்க. சர்ச்சில் ஒரு முறை குளியல் தொட்டியில் ஏதோ பேசும்பொழுது என்ன வேண்டும் என்று அவருடைய பணியால் கேட்டான். நான் மக்கள் மன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னிடம் அல்ல என்றாராம். 50 வருடங்களுக்கு பிறகும் அவர் ஒத்திகை பார்த்தார். ஏனென்றால் நாம் பேசும்போது அடுத்தவர்கள் நேரத்தை ஆக்கிரமிக்கக்கூடாது. நான் படித்திருக்கின்றேன், ஒரு பேச்சாளரை ஆயுத கிடங்கில் பணிபுரியும் அலுவலர்களுக்கிடையே பேசும் பொருட்டு அழைத்திருந்தார்கள். அந்த பேச்சு எடுபடவில்லை. பார்வையாளர்களுடைய பொறுமையோ எல்லை மீறியது. நிறைய அலுவலர்கள் தங்கள் கைத்துப்பாக்கியை எடுத்து அதில் குண்டுகள் சரியாக இருக்கின்றனவா என்று பார்க்க தொடங்கினர். பேச்சாளருக்கு ஒரே நடுக்கம். அவர் குரல் குளறியது, மூச்சு முட்டியது. நீங்கள் என் மீது அதை பிரயோகிக்க மாட்டீர்கள் என நினைக்கிறேன் என்றார் பயத்துடன். நிச்சயமில்லை, உங்களை இங்கே அழைத்து வந்தவர்கள் மீது இதை பிரயோகிக்க இருக்கிறோம் என்று பதில் வந்ததாம். பேச்சுக்களை அவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரிகிறது இல்லையா?
ஆமாம், உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான கருத்து என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
இதுக்கடுத்து ஒரு திரைப்பட பாடலுக்கு செல்லலாமா?
ஆமாம், திரைப்பட பாடல் ஒன்றைக்கு செல்வோம். என்ன பாடலை நாங்கள் நேர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன்?
இருக்கவே இருக்கிறது, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா நினைவுக்கு வருகிறதா அந்த பாடல்?
ஆமாம், இன்றைக்கு அந்த பாட்டை நாங்கள் நேர்களுக்காக வழங்குவோம். இதோ அந்த பாடல்,
கம்பன் தந்த சீதை, ஞாபகம் இருக்குங்களா?
ஆமாம், அந்த கம்பன் தந்த சீதை என் தாயல்லவா,
தாயல்லவா, அருமையான ஒரு வரி கேட்போம்.
அந்த பாடலை நானும் ஒரு முறை எங்களுடைய நண்பர்கள் வட்டத்தோடு கரையோக்கியிலே பாடியிருக்கின்றேன். ஆகவே அந்த பாட்டை எனக்கு இப்ப ஞாபகப்படுத்தினால் கூட வரும் என்றுதான் நினைக்கின்றேன்.
அனைவரும் சேர்ந்து முணுமுணுத்தால் நன்றாகத்தானே இருக்கும், கேட்போமே.
ஆமாம், இதோ அந்த பாடல்.
நன்றி.
சொல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்ல எல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் ஒரு வாசகம், கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதும் கண் அல்லவா வண்ண கண் அல்லவா, சொல்வதும் தன் கண் அல்லவா வண்ண கண் அல்லவா, இல்லை என்று சொல்வதும் தன் இடை அல்லவா மின்னல் இடை அல்லவா. கல்லெல்லாம் கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும்
அந்த பாடலை தொடர்வது சில செய்தி குறிப்புகளை நேர்களுக்காக வழங்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே சொல்லுங்கள் உங்களுடைய முதலாவது செய்தி குறிப்பை.
உறுதியாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தியாக இப்பொழுது கருதப்படுகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவு என்று பிரதமர் மோடியை தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு இருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் மோடி. முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், லடாக் மூலிகை வளங்களை சந்தைப்படுத்தி விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம், ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடத்தப்படும், லடாக்கில் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி மையம் அமைக்க வாய்ப்புள்ளது, ஜம்மு காஷ்மீர் தயாரிப்புகளை பிரபலப்படுத்த வேண்டுமென அனைத்து தொழில் நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், தீவிரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்திலிருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிப்போம், மேலும் அம்மக்கள் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்பார்கள் என நம்புகிறேன், மெதுவாக சூழல் இங்கு சகஜ நிலைக்கு திரும்பும், பிரச்சனைகளும் முடியும் என்பதை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு உறுதிபட கூறுகிறேன். இந்த மாற்றம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும். இங்கு மட்டுமல்ல, இதன் வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்துக்கும் நன்மை பயக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே எத்தனை மணிக்கு எதன் வழியாக உரையாற்ற உள்ளார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்று நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். அதாவது இது நேற்று வந்த செய்தி, அதாவது 8ஆம் தேதி பிரதமரின் உரையில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் பிரதமர் மோடி கூட்ட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அகில இந்திய வானொலி வழியாக இன்று 4 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் உரையாற்ற உள்ளார் என்ற தகவல் நேற்று வெளியாகியிருந்தது. பார்ப்போமே என்ன செய்து வருகிறது என்று பார்ப்போம். மேலும் செய்தி துணுக்குகளை பார்க்கும்போது நமக்கு அதிக விவரங்கள் தெரியும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம் லக்மன், அந்த வகையிலே இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு என்ற வகையிலே ஒரு செய்தி குறிப்பொன்று என்னிடம் இருக்கின்றது. கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று உள்ளக மற்றும் உள்நாட்டு தலைவர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் வஜிர அபயவர்த்தன நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இனவாத ரீதியில் அன்றி இலங்கை தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இதற்கு இன்னும் ஓரிரு தினங்களே தீர்வு காணப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். முன்னைய ஜனாதிபதிகளின் காலத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை. தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் இதற்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூட்டத்திலே நேற்றைய தினம் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது உடவையாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சுகமாக இலங்கையில் இலங்கை தேசியத்தின் அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டிய இந்த பிரச்சினையை இனவாதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கல்முனை வடக்கு உட்பட்டதாக 29 கிராம சேவர் உத்தியோகர்கள் பிரிவுகள் உண்டு. இதேபோன்று கல்முனை தெற்குக்கு உட்பட்டதாக 29 கிராம உத்தியோகர் பிரிவுகளும் உண்டு. இதற்கு மேலதிகமாக 8 கிராம உத்தியோகர் பிரிவுகளும் உள்ளன. இவற்றை எந்த பகுதியுடன் இணைப்பது என்பதுதான் தற்போது உள்ள பிரச்சினையாகும். கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவு பிரச்சினைக்கு சுமமான தீர்வு காணும் பொருட்டு கடந்த வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் தீர்வை எட்ட முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த செய்தி குறிப்பு.
அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இலங்கை பற்றிய செய்திதான். ஆணை வழங்கினால் சர்வதேச பலத்தை நாட்டுக்கு காட்டுவேன் என்ற தலைப்பில் வெளியாகியிருக்கும் செய்தி இது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு மக்கள் அதிகாரத்தை வழங்கினால் வடக்கு கிழக்கு பகுதியில் யுத்தத்தினால் பாதிப்படைந்த, வீடுகளை இழந்துள்ள சகலருக்கும் வெளிநாட்டு உதவியை பெற்று 6 மாதத்திற்குள் வீடுகளை அமைத்துக் கொடுப்பேன் என அமைச்சர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் ஜோசப் வாஸ் பிரதேசத்தில் இடம்பெற்ற வீடு அமைப்பு திட்டம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை கூறினார். சர்வதேச உதவி வழங்கும் மாநாட்டை இந்த நாட்டில் நடாத்தி அதற்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பேன் எனவும், எனக்கு மக்கள் ஆணை வழங்கினால் சர்வதேச பலத்தை நாட்டுக்கு காட்டுவேன் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆமாம் லக்வன், அடுத்ததாக மற்றொரு செய்தி குறிப்பொன்று. இலங்கை வந்த நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைவர் செய்த செயல் அவருக்கு குவையும் வாழ்கின்ற வகையிலே ஒரு செய்தி குறிப்பொன்று கிடைத்திருக்கின்றது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைவர் கேன் வில்லியம்சன் இலங்கையர்களுடன் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடியிருக்கின்றார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் மூன்று இருபது கிரிக்கெட் போட்டிகளிலே விளையாட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலே கடந்த வியாழக்கிழமை உள்ள விமானப்படையின் கிரிக்கெட் மைதானத்தில் பயிற்சி போட்டி இடம்பெற்றது. இதன் போது களத்தடுப்பில் ஈடுபட்ட கேன் வில்லியம்சன் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கேக் வெட்டி தனது 29வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கின்றார். கேன் வில்லியம்சன் இந்த செயலானது இலங்கை கிரிக்கெட் அணியின் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளதுடன் பல வீரர்களும் இந்த செயலுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கின்றது. லக்வன், அடுத்ததாக எவற்றை கொடுக்கலாம்?
ஒரு பாடலுக்கு செல்வோமா?
ஆமாம், ஒரு பாடலை கொடுத்தால் நேர்களும் சந்தோஷப்படுவார்கள். என்ன பாடலுக்கு போகலாம்?
எங்க ஊர் ராஜா என்ற படம் பார்த்திருக்கீங்களா?
ஆமாம், பார்த்திருக்கின்றேன்.
யாரை நம்பி நான்
மிகவும் அற்புதமான பாட்டு இல்லையா?
கேட்போமா?
கேட்போம். இதோ அந்த பாடல்.
யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க.
இல்லே மீனும் இல்லே பெட்டியிலே பணமில்லே பெத்தபுள்ளே சொந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கே மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க சரியாக நீ யார் நான் யார் போடா போ ஆடியிலே காத்தரிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பின்லே வேதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் வெல்கம் இன்கம் டிபார்ட்மெண்டில் இருந்து பல சிறப்பு பிரமுகர்கள் வருகை தந்து எமது தமிழ் மூத்தோர் சங்கத்துக்கு அங்கத்தவர்களுக்கு தேவையான பல பயனுள்ள கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள். மறந்துவிடார்கள், இந்த நிகழ்வு இன்று காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை நடைபெற இருக்கின்ற மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலில் சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்து நாட்டின் வெல்கம் இன்கம் பிரதிநிதிகள் கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு பொதுக்கூட்டமாக இந்த இன்றைய பொதுக்கூட்டம் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது லக்வன் அவர்களே, அடுத்ததாக என்ன இறுதியான கருத்துக்களுக்கு நாங்கள் வருவோம், சொல்லுங்கள்.
நல்ல கருத்தாக இன்று அமைந்திருப்பது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் எந்த நிலையில் ஒருமைப்பாடு உடையது அல்லது அதற்கும் இருக்கும் என்ன முடிச்சு போடலாம் என்று நினைத்திருந்த பொழுது இந்த கட்டுரையினால் வாசிக்க முடிந்தது. அதை பகிரலாம் என்றிருக்கிறேன். படிக்கலாம் இல்லையா?
சொல்லுங்கள்.
திருக்குறளை புகழ விரும்பிய தமிழ் சான்றோர் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று புகழ்ந்தார்கள். அணுவை துளைத்து என்று சொன்னதாலேயே பண்டைய தமிழர் அணு விஞ்ஞானிகள் என்ற எல்லை மீறி புகழ்வது குழந்தைத்தனமானது. அது நோக்கமன்று. ஆனால் அணு பார்க்க முடியாதது என்பதை மறுத்ததோடு அணுவை பிளந்தால் உண்டாகும் வெப்பம் 7 கடலை பருகிவிடும் என்கிற கோணமும் அதில் வெளிப்பட்டுள்ளது என்பதே இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பார்வை. அதே போல் இரணியின் வதை படலத்தில் அணுவை பிளந்த துகளுக்கு அணுவை சதகுறிட்ட கோணினும் உளன் என்று கோன் என்றொரு அணு பிளப்பிற்கான பெயரையும் கம்பன் சூட்டிவிடுகிறார். இதை வியக்காமல் இருப்பதற்கு இல்லை. டைம் ஸ்பேஸ் என்பவை பற்றி விரிவான விஞ்ஞான விளக்கங்கள் பின்னாளில் எழுந்தன. ஆனால் தொல்காப்பியம் என்னும் தமிழரின் பழைய இலக்கண நூலில் முதற்பொருள் பாருங்களேன், கருப்பொருள் உரிப்பொருள் பற்றி விளக்குகையில் முதல் எனப்படுவது நிலம், பொழுது இரண்டின் இயல்பென மொழி இயல்புணர்க்கோரே என்ற விஞ்ஞான வீச்சிருப்பதை டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் அறிவியல் தமிழ் என்ற தம் கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் வானை அமைப்போம், கடல் மீனை அமைப்போம் என்று முழங்கிய பாரதி, சந்திரமண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று வானியல் பற்றி பாடியதை அவர் குறிப்பிட்டு சிலப்பதிகாரத்திலேயே கண்ணகி இறுதியில் கோவலனோடு வான ஊர்தி ஏறினார் என்று வருகிற குறிப்பை விளக்க, கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வான ஊர்தி ஏறினோர் மாதோ என்று வருவதை சுட்டுகிறார் இளங்கோ. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வான ஊர்தி பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம் என்பது மகிழத்தக்கது. இப்போதெல்லாம் வேவு பார்க்கவும் போரில் குண்டுமழை பெய்யவும் ஓட்டுநர் அதாவது பைலட் இன்றியே இலக்கு நோக்கி பறக்கும் விமானங்கள் வந்துவிட்டன. இதனை பண்டைய தமிழ் காப்பியத்தில் வளவன் ஏவா வான ஊர்தி என்று குறிப்பிட்டுள்ளது படிக்கையில் நம் புருவம் ஆச்சரியத்தில் உயர்கிறது. விழிகள் விரிகின்றன. வளவன் என்றால் ஓட்டுநர் என்று பொருள். அவர் செலுத்தாத விமானம் என்பது அதிர்ச்சி தருவது. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பே போஜன் சமாரங்கனை ஸ்திரத்தில் ஏரோப்ளேனை பற்றி என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அதன் தியரியை கொஞ்சம் மாத்திரம் சொல்லிவிட்டு இதை செய்யும் ப்ரொசீஜரை இங்கே விஸ்தகரம் பண்ணினால் அது தெரியாதார்க்கும் என்று நினைக்க வேண்டாம். நன்றாக தெரியும். ஆனாலும் நூலில் எல்லோருக்கும் தெரியும்படியாக எழுதி வைத்துவிட்டால் அதனால் லோகத்துக்கு அதாவது உலகத்திற்கு நன்மையே விடைக்கிடுதியாக அதிகம் உண்டாகும் என்று தான் குறைந்து சொல்லவில்லை என்று காரணம் காட்டியிருக்கிறார் ஸ்ரீ மகாசுவாமிகள் என்று காஞ்சி பெரியவர். இப்படி போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அன்றே இணைத்திருக்கிறோம் என்றுதான் எடுக்கப்படுகிறது ஐயா.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இறுதியாக எண்ணங்கள் பற்றி ஒரு சிறிய கருத்தொன்றோடு நேற்றியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் தொடரும் பாடலோடு என்று நினைக்கின்றோம். எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. ஒரு முறை எண்ணிய உடனே அந்த எண்ணம் சக்தி படைத்ததாக மாறிவிடுவதில்லை. ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப எண்ணப்படும் போது அது சக்தி பெற ஆரம்பித்திருக்கின்றது. அந்த சக்தி அதை செயல்படுத்த தூண்டுகிறது. 1000 முறை சொன்னால் யானையும் சாகும் என்பர் பெரியோர். அதனால்தான் ஆலயங்களில் லட்சார்ச்சனை கோடியார்ச்சனை போன்றவைகள் நிகழ்கின்றன. எண்ணங்களின் சக்தி அதே எண்ணங்களை கொண்ட வார்த்தைகளை தன் பக்கம் ஈர்க்கிறது, மேலும் வலுப்பெறுகிறது. அது அலைகளாக பலரையும் பாதிக்கின்றது, பலரையும் செயலுக்கு தூண்டுகிறது. எண்ணங்கள் பிரமாக்கள் எனலாம். காரணம், அவை எண்ணியதை உருவாக்கும் சக்தி படுத்தவை. ஒரு எண்ணம் செயலாக முடியாமல் போகிறதென்றால் அதைவிட சக்தி வாய்ந்த வேறொரு எண்ணம் அதனுடைய இருந்து போராடி அதனை பலமுழக்க செய்து வைத்திருக்கின்றது என்றுதான் பொருள். எனவே நாம் மனதிலே அதிகமாக மேலோங்கி நிற்கும் எண்ணங்கள் எவையோ அவையே இன்று நம்மை இந்த நிலைக்கு கொண்டு சேர்த்த பெருமையுடையவை. நம்முடைய இன்றைய நிலை திருப்திகரமாக இல்லை என்றால் முதலில் நாம் எண்ணங்களை மாற்ற வேண்டும். எண்ணங்கள் மாறுகிற போது அதற்கேற்ப எல்லாமே மாறும். இது சார்ந்த உண்மை. பொதுமையை விட மேலான பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படையில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் என்ற அந்த கருத்து இந்த முகநூல் பக்கத்திலே இருந்து பதிவு செய்யப்பட்ட கருத்து. இது நேர்களுக்கும் புற்றுயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்கள் லக்வன்.
நன்றாக சொன்னீர்கள். இதேதான் நம்முடைய தமிழர் பரம்பையிலே பார்க்கும் தமிழருடைய நாகரிகத்திலேயே எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நினைவிருக்கிறதா உங்களுக்கு?
ஆமாம், அது மிகவும் முக்கியமான ஒரு கருத்து.
எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவர், அதாவது எண்ணித்துணிய கருமம் என்று சொன்னார். இருந்தாலும் எண்ணத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற பொருளில் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் இல்லையா?
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே இந்த கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய கருத்துக்களும் நிகழ்ச்சிகளோடும் உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே, இது லக்வன் சொக்கலிங்கம். நன்றி.
கடவுள் தந்த இருமலர்கள் கண் மலர்ந்த பொன்மலர்கள் ஒன்று பாவை கூந்தலிலே